அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகனின் நாவலுக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பற்றிய செய்தி.
பெருமாள் முருகன் மீண்டும் எழுத வர வேண்டும் என்று நேரடியான கோரிக்கையை நீதிமன்றம் முன்வைத்துள்ளது. இந்த உயர் குரலுக்கு பெருமாள் முருகன் செவிசாய்க்க வேண்டும்.
இலங்கையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை மருத்துவர்களாக பதிவு செய்ய முடியாது என்று இலங்கை வைத்திய சபை அறிவித்துள்ளது பற்றிய செய்தி.
இன்ன
பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு பிறகு பிரிட்டனில் விஷத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தும் போக்கு பல மடங்கு அதிகரித்திருப்பதாக சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் ஆன்மீக தலைவர் ஜஸ்டின் வெல்பி தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவி வந்த அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை தொடர்பான மெல்லிய ஓட்டின் மீது விரிசல் விழுந்திருப்பதாக ஆர்ச் பிஷப் வெல்பி தெரிவித்தார். இனவெறி மற்றும் பிற நாட்டவர் மீதான வெறுப்புணர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார்.
பிரான்ஸ் அரசு தனது அணியிலிருந்தே பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தனது சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி சர்ச்சைக்குரிய தொழிலாளர் சட்ட திருத்தங்களை மீண்டும் நாடாளுமன்றத்தின் வழியாக நிறைவேற்றியுள்ளது. இந்த புதிய சட்டம் நிறுவனங்களுக்கு பணியாளர்களை பணியில் அமர்த்துவதையும் பணியிலிருந்து விலக்குவதையும் எளிதாக்குவதாகவும், மேலும் நிறுவனங்களுக்கு ஊதிய நிர்ணயிப்பு மற்றும் பணி நிபந்தனைகள் விஷயத்தில் அதிக சுதந்திரம் அளிப்பதாகவும் உள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் வீதிகளில் தங்களின் போராட்டங்களை தொடங்கியுள்ளனர்.
குறைந்தது 165 பேரை பழிவாங்கிய பாக்தாத் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஈராக்கின் உள்துறை அமைச்சர் முகமது அல் கபான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நகரை முறையாக பாதுகாக்க தவறியதாக அரசின் மீது கோபங்கள் எழுந்துள்ளன. ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாதி இந்த வார இறுதியில் சம்பவ இடத்தை பார்வையிட சென்றபோது அவரின் வாகன அணியின் மீது அதிருப்தியிலிருந்த உள்ளூர்வாசிகளால் கற்கள் எறியப்பட்டன.
சவுதி அரேபியாவின் புனித நகரான மதினாவில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகளில் சீற்றத்தை உருவாக்கியுள்ளது. அந்த தாக்குதலில் 4 பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்லாத்தின் புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படும் முகமது நபியின் மசூதிக்கு அருகாமையில் நடத்தப்பட்ட இந்த தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சவுதி, எகிப்து மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் உயர் மத குருக்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு காரணம் யார் என்று உறுதியாக தெரியாத நிலையில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் மீது சந்தேகங்கள் எழுந்துள்ளன.
ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக இருந்தபோது அரசாங்க ரகசியங்களை பெற தனது சொந்த இணையதள முகவரியை பயன்படுத்தியதாக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வுத்துறை FBI விசாரணை தெரிவிக்கிறது. இதற்காக அவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு சுமத்துவது தேவையற்றது என FBI இயக்குனர் ஜேம்ஸ் கோமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணையை நீதித்துறைக்கு பரிந்துரைத்திருப்பதாகவும், அதே நேரத்தில் அவர் ஹிலாரி கிளின்டன் அவர்கள் தனது இணையதள முகவரியை மிக அலட்சியமாக பயன்படுத்தியிருக்கிறார் என்றும் ஜேம்ஸ் கோமி தெரிவித்துள்ளார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக கண்ணோட்டம். பிரபல எழுத்தாளர் பெருமாள் முருகனின் மாதுரு பாகன் நாவலுக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
எழுத்தாளர் பெருமாள் முருகனின் மாதுரு பாகன் நாவலுக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ் பேராசிரியரும் பிரபல தமிழ் எழுத்தாளருமான பெருமாள் முருகன் எழுதி 2010ஆம் ஆண்டில் வெளியான மாதுருபாகன் என்ற நாவல் திருச்செங்கோட்டின் பிரபல கோவில் திருவிழாவையும் இந்து மத கடவுள்களையும் இந்து பக்தர்களையும் இழிவு செய்வதாக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மாதுருபாகன் நாவலுக்கு தடை விதிக்க வேண்டும், எழுத்தாளர் பெருமாள் முருகன் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளுடன் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், புஷ்பா சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு மாதுருபாகன் நாவலுக்கு தடை விதிக்க முடியாது என்றும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக மாவட்ட நிர்வாகம் பெருமாள் முருகனிடம் எழுதி வாங்கிய ஒப்பந்தம் செல்லாது என்றும் கூறியது. மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகியோர் நடத்திய சமாதான கூட்டமே தவறு என்றும், இலக்கியம், கலாச்சாரம் ஆகியவை தொடர்பாக மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ முடிவெடுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். பெருமாள் முருகன் மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். எழுத்தாளர்களுக்கும் கருத்துரிமைக்கும் பாதுகாப்பு அளிக்கும் விதிமுறைகளை செயல்படுத்துவது குறித்து அரசு 3 மாதங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. அரசியல் சாசனம் வழங்கியிருக்கும் கருத்துரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசின் பொறுப்பு என்றும், கலைஞர்களை அது கட்டுப்படுத்தாது என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2010 மாதுருபாக நாவல் வெளியிடப்பட்டது. திருச்செங்கோட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் திருவிழாவையும் குழந்தை இல்லாத பெண்களையும் மையமாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நாவல் இந்து மதத்தையும் குறிப்பிட்ட சமூகத்தினரையும் இழிவுபடுத்துவதாக பல்வேறு அமைப்புகள் 2015 துவக்கத்தில் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் தலைமையில் 2015 ஜனவரி 12 ஒரு சமரச கூட்டம் நடத்தப்பட்டு அதில் பெருமாள் முருகனிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கப்பட்டது. இதையடுத்து பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளர் மரணமடைவதாக தனது முகநூல் பக்கத்தில் பெருமாள் முருகன் அறிவித்தார். இது குறித்தும் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் நீதிமன்றம், பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளர் இறந்துவிட்டதாக அவர் கூறுவது சரியாக இருக்காது என்றும், அது சூழலின் காரணமாக வற்புறுத்தப்பட்ட முடிவு என்றும் கூறியுள்ளனர். அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் எழுத வேண்டும் என்பதையே தீர்ப்பின் கடைசி வரியாக நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீர்ப்பு குறித்து மாதுருபாக நாவலை பதிப்பித்த காலச்சுவடு பதிப்பகத்தின் ஆசிரியர் கண்ணனிடம் கேட்டபோது,
எழுத்தாளராக பெருமாள் முருகனும் காலச்சோடு பதிப்பகத்தின் பதிப்பாளராக நானும் இதைவிட எதிர்பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு சிறப்பான ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள் முருகன் மீண்டும் எழுத வர வேண்டும் என்று நேரடியான கோரிக்கையை நீதிமன்றம் முன்வைத்துள்ளது. இந்த உயர் குரலுக்கு பெருமாள் முருகன் செவித்தாய்க்க வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்ப்பின் நாயகனாக குறிப்பிடப்பட வேண்டியவர் PUCL அமைப்பின் தலைவரும் காலச்சுவடின் வழக்கறிஞருமான டாக்டர் வி சுரேஷ். கடும் உழைப்பின் பயனாக அவர் முன்வைத்த வாதங்களுக்கு அரும் பயன் கிடைத்துள்ளது என்று நினைக்கிறேன். பெருமாள் முருகன் பிரச்சனை உருவானதும் அதற்காக முதலில் களமிறங்கி போராடியது சமூக ஏகாசா அமைப்பு. அதற்காக அவர்களுக்கும் தலைவர் தமிழ்ச்செல்வனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் இந்த தீர்ப்பை ஏற்று அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்
என்று கூறினார். இந்த விவகாரம் குறித்து எழுத்தாளர் பெருமாள் முருகன் இதுவரை கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிந்து வந்த பெருமாள் முருகன் இந்த சம்பவத்திற்கு பிறகு மாற்றல் பெற்று சென்னையில் பணிபுரிந்து வருகிறார்.
முரளிதரன். மாதுருபாக நாவலுக்கு தடை விதிக்க முடியாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக செங்குந்தர் மகாஜன சங்கம் தெரிவித்துள்ளது. சங்க பிரதிநிதியான மதிவாணனிடம் கருத்து கேட்டார் தங்கவேல்.
இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பு இல்ல, பெண்களை பத்தி எழுதி கூட கொச்சப்படுத்தக்கூடிய பத்திரிகைக்காரர்களுக்கு தான் இந்த அரசு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கும் பொழுது இந்த பாரத் ராட்ல வந்து பாரத்தினால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா உறுதிப்படுத்தாரு ஒரு ஜட்ஜே அப்படின்னு கருத்து
இல்ல. இது வந்து நீதிபதியினுடைய தீர்ப்பை பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்போ ஒரு எல்லா வகையிலும் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இருக்க உரிமை தேவை என்ற நோக்கத்தில் தான் வந்து நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். பெண்களை கொச்சை சமமான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்ற பார்வையில் அவர்கள் தீர்ப்பை சட்ட ரீதியாகத்தான் வழங்கியிருக்கிறார்கள்.
பெண்களை பத்தி கொச்சப்படுத்தியது கூட நாவலுக்கு அவர் ஆதரவு. இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு வன்கொடுமைகளும் கருப்பொழிப்பு சம்பவங்களும் நடு ரோட்ல வெட்டி கொடுற பெண்கள் கொடுறது நடந்துட்டுதான் இருக்க போகுது பாரத நாட்டுல. கண்டிப்பா இந்த தீர்ப்புனால இந்த தீர்ப்புனால அத்தனை எழுத்தாளர்கள் வந்து கண்டிப்பா மீண்டும் பாரத பெண்களை வந்து கொச்சப்படுத்தி எழுத போறாங்க. இது வந்து அவங்க தூண்டிடுற மாதிரி அடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபாச நாவலுக்கு வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம்.
இல்லை, இப்போ இதை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது, அதை வந்து சட்ட ரீதியாகத்தான் நீங்கள் வந்து எதிர்த்து போராட வேண்டும். இதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க?
சட்ட ரீதியாக கண்டிப்பாக சந்திக்க போறாங்க.
உங்களுடைய தரப்பு வாதத்தை நீங்கள் முழுமையாக எடுத்து வைக்க முடியவில்லை, அந்த கருத்தை ஏற்க வைக்க முடியவில்லை என்றுதானே அர்த்தம் நீதிமன்றத்தால். ஆமா,
நாங்க வந்து சார் அப்படி அதாவது எங்க தரப்புல இருக்கிற ஏதாவது ஒரு லாயரிஸ்ட் வந்து சரியான கருத்து எடுத்து வைக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு நீதிபதி பல இடத்துல ஆராய்ந்து இந்த தீர்ப்பு வழங்கியோடு நான் சொல்றேன். நானு அவரு பெரிய நீதிபதி தான் இருந்தாலும் அவர் வந்து இந்த தீர்ப்புல வந்து எங்களுக்கு அந்த தீர்ப்பு வந்து தவறாகவும் தெரியுது. எங்களுடைய பாரத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன்.
தங்கவேல், சென்னையைச் சேர்ந்த தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தெருநாய்க்குட்டி ஒன்றை 5வது மாடியிலிருந்து தூக்கி போட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. நாய்க்குட்டியை வீசியதாக எழுந்துள்ள புகாரின் பேரில் இருவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தெருநாய் ஒன்று மாடியிலிருந்து தூக்கி போடப்பட்டு படம் பிடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை நகர காவல்துறை 2 பேரை தேடி வருகிறது. வெள்ளைச்சட்டை அணிந்த இளைஞர் ஒருவர் தெருநாய் ஒன்றை உயரமான மாடியிலிருந்து தூக்கி போடும் காட்சிகளும் அந்த நாய் கீழே விழுந்து கதறும் காட்சிகளும் நேற்று முன்தினத்திலிருந்து சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து அந்த வீடியோவில் நாயை தூக்கி போடும் இளைஞரை கண்டுபிடிக்க விலங்குகள் நல ஆர்வலர்கள் முயன்றனர். இதுகுறித்து தகவல் அளிப்பவருக்கு வெகுமதி தருவதாகவும் அவர்கள் அறிவித்தனர். முடிவில் நாயை கீழே தூக்கி வீசியவரும் அதனை வீடியோ எடுத்தவரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு படிப்பவர்கள் என தெரிய வந்ததாக விலங்குகள் நல ஆர்வலரான ஸ்ரவண் கிருஷ்ணன் தெரிவித்தார்.
அப்லோட் பண்ணவங்க வந்து வேற, அந்த நாயை கீழே போட்டவங்க வேற. இது வாட்ஸ்அப்பில் லீக் ஆகி அப்லோட் பண்ணியிருக்காங்க வேற யாரோ. ஸோ யாருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். நாங்கள் ஷேர் நிறைய போச்சு ஃபேஸ்புக்கில், நிறைய பேருக்கு ரீச் ஆனதுனால என்ன ஆச்சுனாக்கா எங்களுக்கு வந்து லீட்ஸ் திரும்பி வந்தாங்க. அவங்களோட படித்த பசங்க, தெரிஞ்ச பசங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு. இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. காலேஜ் போய் மீட் பண்ணி அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் பார்த்து அங்கே இருக்கிற பசங்களை பார்த்து கேட்டு பேர் எதுவும் மேட்ச் ஆனதுக்கப்புறம் குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம்.
இதையடுத்து கௌதம் சுதர்சனன், ஆஷிஷ் பால் ஆகிய இருவர் மீது குன்றத்தூர் காவல் நிலையத்தில் இந்திய குற்றவியல் சட்டம் 428, 429, மிருகவதை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
எங்க டிமாண்ட் வந்து அவங்க வந்து கண்டிப்பா என்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அதுக்கு அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும். இது கொடுமையான விஷயம். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்து நாயை தூக்கி போட்டு வீடியோ எடுத்து பண்ணிருந்தா அது கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும். எல்லாருக்குமே டேஞ்சரான ஒரு விஷயம். 2 வாரம் ஆச்சு, நாங்கள் போய் தேடி பார்த்தோம், நாய் கிடைக்கல. ஒரு வேலை இறந்துருக்கலாம். ஒரு 3-story பில்டிங்லேருந்து கீழே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக டேஞ்சரஸ் ஆனால்தான் அடிபட்டிருக்கோம் அவங்களுக்கு.
சம்பந்தப்பட்ட மாணவர்களில் ஒருவர் திருநெல்வேலியையும் மற்றொருவர் நாகர்கோவிலையும் சேர்ந்தவர்கள் என்றும் இருவரும் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டுமென இருவரது பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குன்றத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பிராங்க் ரூபன் பிபிசியிடம் கூறியுள்ளார்.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சைட்டம் எனும் தனியார் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களை மருத்துவர்களாக பதிவு செய்ய முடியாது என்று இலங்கை வைத்திய சபை தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் KS உதயகுமார்.
இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சைட்டம் எனும் தனியார் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களை மருத்துவர்களாக பதிவு செய்து கொள்ள முடியாதென்று இலங்கை வைத்திய சபை தெரிவித்துள்ளது. தங்களை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்ளும்படி இலங்கை வைத்திய சபை மீது உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் தாக்கல் செய்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது தான் இதனை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்ததாக இலங்கை வைத்திய சபையின் தலைவர் டாக்டர் காலோ ஃபொன்சேகா தெரிவித்தார்.
ரோகீன்கே சுபசித்திய பிறந்தடிக்கிறேன்னா அப்படி
இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தனியார் மருத்துவக் கல்லூரியான சைட்டம் கல்லூரிக்கு வைத்திய பட்டங்களை பெற்றுக் கொடுக்க போதிய தகுதி இல்லை என்று இலங்கை வைத்திய சபையினால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழுவொன்று பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் தகுதியற்ற நபர்களை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்ள முடியாதென்று தெரிவித்த டாக்டர் காலோ ஃபொன்சேகா மக்களின் நன்மை கருதியே தாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவித்தார். இதேவேளை தங்களை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்ளும்படி இலங்கை வைத்திய சபை மீது உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் தாக்கல் செய்த மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆராயப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சைட்டம் கல்லூரியை மூடிவிடுமாறு வலியுறுத்தி அரச மருத்துவக் கல்லூரிகளின் மாணவர்கள் மற்றும் வைத்தியர்கள் உச்சநீதிமன்ற வளாகம் அருகில் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.
KS உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஹிலரி கிளின்டன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலராக இருந்தபோது ரகசிய அரசு தகவல்களை பெற ஒரு அந்தரங்க மின்னஞ்சல் சர்வரை பயன்படுத்தியதற்காக அவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.